தமிழகத்தின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களாகிறது இன்றுடன். இந்த 2 வருடத்தில் அவர் செய்த சேவைகள், கொண்டு வந்த மாற்றங்கள் பற்றி SBS வானொலி நேயர்களுக்கு அறியத்தாருங்களேன்.
ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்று இன்றைக்கு 2 ஆண்டுகள் முடிந்துவிட்ட இந்த நிலையில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பல சிக்கல்களை எதிர்கொண்டது என்றே கூற வேண்டும். குறிப்பாக மின்சார சிக்கல். மின்சாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு மின் உற்பத்தி இல்லாததும், மத்திய தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் கிடைக்காததும், அதே நேரத்தில் பிற மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பாதை, மின் பாதை, அதில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் என்று மத்திய அரசு கூறிவிட்ட காரணத்தினால் பெற முடியாததும், இப்படி பல்வேறுபட்ட காரணங்களினாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் அயல் நாடுகளில் இருந்து முதலீடு செய்து இங்கே பெரும் தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 24 மணி நேரமும் மின்சாரத்தை வழங்குவோம் என்கின்ற உறுதியை அவர்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உறுதியளித்துவிட்ட காரணத்தினாலும் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மின் பற்றாக்குறையை சந்தித்தது. அது எல்லா மக்களையும் பாதித்தது என்றாலும் கூட அந்த மின்சாரத்தை நம்பியே மோட்டர்களை பயன்படுத்தி நீர் இறைத்து விவசாயம் செய்கின்ற வேளாளர்களைத்தான் மிகப்பெரிய அளவிற்கு அது பாதித்தது. அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் ஈரோட்டில் இருந்து கோயம்புத்தூர் வரையில், கரூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி வருகின்ற சிறு தொழில்கள், நெசவு தொழில்கள், இவையெல்லாம் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பல்வேறுபட்ட திட்டங்களை நிறைவேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மின் பற்றாக்குறையை குறைத்து இன்றைக்கு ஓரளவிற்கு ஒரு 50 விழுக்காடு வெற்றி பெற்றுள்ளார். அது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த சிக்கலிலிருந்து விடுபடக்கூடிய முயற்சிகளை எடுத்தமையும் அது பாராட்டக்கூடியதுதான். ஆனால் இந்த சிக்கல்களினுடைய மூலாதாரமாக மத்திய அரசுதான் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை இவரால் பெரிதாக எடுத்து சொல்ல முடியவில்லை. எங்களை போன்ற ஊடகவியலாளர்களுக்கு தான் தெரியும், அணுசக்தியின் மூலம் செய்யப்படக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை கொண்டு வந்து பயன்பாட்டில் கொண்டு வருவதற்காக மற்ற வழிகளில் எல்லாம் கன்வென்ஷனல் அந்த முறைகளில் எல்லாம் தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரத்தை தயாரிப்பு திறனை மத்திய அரசு உயர்த்தாமலேயே கடந்த 6-7 ஆண்டுகளாக ஒரு திட்டங்களை எல்லாம் கிடப்பில் போட்டு விட்டது ஒரு முக்கிய காரணம் என்பதை இந்த அரசுகளும் தெரிவிக்கவில்லை, அது மக்களும் புரியவில்லை. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களானால் இவர் மின்வெட்டு, மின்துறையில் ஏற்பட்ட அந்த இழப்பு மற்றும் பேருந்து பால் கட்டண உயர்வு, இதையெல்லாம் அந்த கட்டண உயர்வுகளை செய்ததும் கூட தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை இந்த அரசின் மீது ஏற்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் மற்றொரு புறத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் இவர் இந்த கல்விக்கு கொடுத்த முன்னுரிமை, பொதுவாக இதுவரை வந்த எந்த அரசையும் விட இந்த அரசு, ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 16,000 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்தது. சீருடையில் இருந்து லேப்டாப் வரை மாணவர்களுக்கு இலவசமாக தந்தது. அந்த சமச்சீர் கல்வி என்கின்ற ஒரு கல்வி திட்டம் தொடர்பான ஒரு சர்ச்சையை இந்த அரசு துவக்கத்திலேயே சந்தித்தாலும் அதன் பிறகு கல்வி தொடர்பான இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் சிறிய அளவில் இருந்தன. மற்றபடி பால் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு ஆகியவை மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை இந்த அரசுக்கு ஏற்படுத்தின. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசு பல விடயங்களில் இந்த மக்களுக்கு பல்வேறுபட்ட உரிமை பிரச்சனைகளில் துணை நின்றது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழர் பிரச்சனையில் எடுத்துக்கொண்டால் இலங்கையில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு பன்னாட்டு விசாரணை தேவை என்கின்ற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவை நிறைவேற்றியது. அங்கே தமிழர்களுக்கு உரிய நிவாரணமும் மறுவாழ்வும் மறுகுடிய மேல்குடிய மரத்தலும் சரியாக நடத்தி முடிக்கப்படும் வரை அந்நாட்டு அரசிற்கு எதிராக பொருளாதார தடையை இந்திய மத்திய காங்கிரஸ் அரசு மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், 3 பேர்களுக்கு ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தப்படுத்தப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்ட சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகிய 3 பேருடைய மரண தண்டனையை குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றி அதை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கிலேயே பற்றி அதை தமிழ்நாட்டு அரசுடைய நிலை இதுதான் என்று அரசு வழக்கறிஞரை வைத்து சொல்ல சொன்னது. அதன் பிறகு இலங்கையிலிருந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு எவருக்கும் அனுமதி கிடைக்க அனுமதி தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இலங்கையினுடைய இராணுவத்தினருக்கும் அல்லது மற்ற கப்பற்படை விமானப்படையினருக்கும் பயிற்சி அளிக்க கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டது. பல்வேறு விடயங்களில் இன பிரச்சனை தொடர்பான விடயங்களில் இந்த அரசு மிக மிக துணிந்து பல நடவடிக்கைகளை எடுத்தது.
ஜாதி கலவரத்தை கட்டுப்படுத்துவதில் இந்த அரசு எடுத்த ஊக்கமும் ஆர்வமும் வேறு எந்த அரசும் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்களே, அதை பற்றி சொல்லுங்களேன்.
நான் அதை சொல்றேன். அதற்கு முன்னாடி இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு போன்ற பிரச்சனைகளில் எல்லாம் கூட இந்த அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்ததையும், சிறப்பாக சட்ட ரீதியான அந்த முயற்சிகளை எடுத்ததையும், கச்சத்தீவை திரும்பப் பெறும் வழக்கில் வருவாய்த்துறையை சேர்த்து கச்சத்தீவு தமிழ்நாட்டிற்கே சொந்தமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய அந்த ஆற்றல் மிகு ஒரு செயலை செய்ததையும் பாராட்டித்தான் செய்தது. நீங்கள் அந்த சாதி கலவரங்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். உள்ளபடி தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் சாதி கலவரம் என்று நடக்கவில்லை. சாதி அரசியல் சக்திகள் உருவாக்கிய ஒரு மோதல் போக்கினால் இரண்டு மூன்று இடங்களில் அந்த மோதல்கள் நடந்தது, அதுதான் உண்மை. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், பரமக்குடியில் எடுத்துக்கொண்டால், அங்கே ஒரு உள்ளபடியே ஒரு கலவரமும் எதுவும் நடக்காமல் இருந்த நிலையிலும் கூட சாதாரணமாக அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு 50 பேரை கைது செய்து ஒரு மண்டபத்தில் வைத்திருந்தால் கூட அங்கே எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் அதனை கலவரமாக ஆக பெருதிப்படுத்தி அனுமதித்து, பிறகு இவர்கள் அதை தடியடி நடத்தி, பிறகு அவர்கள் கடைகளுக்கு தீ வைக்க, பிறகு இவர்களே காவல்துறையினரே தங்களுடைய வாகனங்களுக்கு தீ வைத்து, பிறகு ஒரு 6 பேரை சுட்டுக் கொன்றார்கள். ஆக அது ஒரு ஜாதி கலவரம் அல்ல. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களானால், இங்கே தேவர் ஜெயந்தி அப்பொழுது சில பாதைகளில் எல்லாம் மற்ற சமூகத்தினரை அனுமதிக்காமல் ஒரு கட்டுப்பாட்டை கட்டுப்பாடான ஒரு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய காவல்துறை செய்ய தவறியதன் விளைவாக தற்சாரக்குறைய 24 பேர் வன்முறைக்கு பலி ஆக்கப்பட்டார்கள். இதுவும் காவல்துறையினுடைய திட்டமிட்டு கண்டுகொள்ளாத இருந்த செயல்தான். அடுத்தபடியாக தர்மபுரியில் நடந்தது உள்ளபடியே அது சாதி ரீதியிலான ஒரு கலவரம் தான். ஆனால் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த உரிய நேரத்தில் காவல் படைகள் அங்கே வரவில்லை. ஒரு 30 நேரத்திற்குள் அங்கே ஸ்பெஷல் பட்டாலியனிலிருந்து வரக்கூடிய காவலர்கள் 5 நேரமாகியும் வராமல் இருந்து அந்த கலவரம் பெரிதாக நடக்க, லூட்டிங், அந்த கொள்ளை பெரிய அளவில் நடக்க அவர்கள் காரணமானார்கள். இப்பொழுது கூட இந்த மரக்காணத்தில் இந்த கலவரம் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட அது பதற்றமான பகுதி என்று காவல்துறைக்கு தெரியும். ஆனால் அங்கே முன்னெச்சரிக்கையாக காவலர்களை நிறுத்தாமல் அதன் மூலம் அந்த இரு அரசியல் ரீதியான அந்த இரு கட்சிகளினுடைய விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, அவர்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அனுமதித்து விட்டு பிறகு அவர்கள் அங்கே வந்தார்கள். கண்ணில் போய் குண்டுகள் எல்லாம் எடுத்தார்கள். சினிமா காவல்துறையினரை போல எங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் நடந்து கொண்டார்கள், இதுதான் உண்மை. இப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்களானால், சாதிய மோதல் என்பது இரு சமூகங்களிலேயே ஒரு இடத்திலும் 2008 ஆண்டிற்கு பிறகு நடக்கவில்லை. அதற்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இன்றைக்கு தமிழ் இன உணர்வில் மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் ரீதியாக அவர்கள் ஆழமாக இருக்கின்ற காரணத்தினால், அவருடைய எண்ண ஓட்டம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ரீதியாக இருக்கின்ற காரணத்தினால், தமிழ்நாட்டில் சாதி மோதல் என்பது இல்லை என்று நான் அறிவித்து கூறுவேன்.
நல்லது திரு ஐயநாதன். இந்த 2 வருடங்கள் ஆட்சியில் இருந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீர்கள்?
என்னை பொறுத்தவரை, ஒரு ஆட்சியினுடைய செயல்பாடு என்பது அந்த ஆட்சியினுடைய திட்டங்களால் ஏழை, எளிய, தொழிலாளர், விவசாயி, நடுத்தர, அந்த பகுதியினர், அந்த வர்க்கத்தினர் திருப்தியாக இருந்தால் இந்த ஆட்சிக்கு திருப்தியான மார்க் தருவேன். அவர்களுக்கு அதிருப்தி இருந்தால் இதற்கு அது 40 மார்க் கூட வாங்காது. அந்த அடிப்படையில் பார்த்தால், இந்த 2 ஆண்டுகளில் வைத்து பார்த்தால், விவசாயியிலிருந்து தொழிலாளர்கள் வரை வேலையற்ற நிலை, வருவாயற்ற நிலை, தமிழ்நாட்டில் 10 மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட நிலை, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஆட்சிக்கு என்னால் 30 மார்க் தான் தர முடியும், தரக்கூடிய நிலையில் இருக்கிறேன்.
நன்றி திரு ஐயநாதன் அவர்களே.
மிக்க நன்றி.